سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسل إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأقم وجهك للدين حنيفا، فطرة الله التي فطر الناس عليها، لا تبديل لخلق الله، ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் முழு உலக முஸ்லிம்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. தயவு கூர்ந்து தாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உட்கார்ந்து கொண்டால் மிக நன்மையாக இருக்கும். நாம் ஒருங்கிணைந்து அமர்வதிலே நம்முடைய ஒற்றுமை வெளிப்படுகின்றது. நம்முடைய அன்பு, ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பது வெளிப்படுகின்றது. இஸ்லாம் ஒற்றுமையாக இருப்பதை ஏவுகின்றது, பிரிந்திருப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. வெயில் உள்ள பக்கங்களை தவிர மற்ற பக்கங்களிலே அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்திலே ஒரு குழுமமாக உட்கார்ந்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அது மிக இலகுவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பரிசுத்தமானவன், பாவங்களை மன்னிப்பவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். வானங்கள் பூமி அனைத்தையும் அவன் தனியாக படைத்தான். இதிலே அவனுக்கு வேறு யாரும் உதவி செய்யவில்லை. இந்த உலகில் என்னென்ன படைப்பினங்கள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து படைப்பினங்களையும் அவன் அவனுடைய அருளால் படைத்தான், அவனுடைய சக்தியால் படைத்தான், அவனுடைய சக்தியால் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். எப்படி இந்த படைப்பினங்களை படைத்ததிலே அவன் வேறு யாருக்கும் தேவை உள்ளவனாக இல்லையோ, அவ்வாறு இந்த படைப்பினங்களை இயக்குவதிலும் பரிபாலிப்பதிலும் அந்த படைப்பினங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதிலும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய தேவையும் அற்றவன். அவனுக்கு எந்த அளவும் எவருடைய தேவையும் அறவே கிடையாது. யா அய்யுஹன் நாஸ் அன்தும்ல் ஃபுகராவு இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். மக்களே, நீங்கள் அல்லாஹுவின் தேவை உள்ளவர்கள். அல்லாஹுடைய அருள் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன். லவ் அன் அவ்வலக்கும் வாஹிரக்கும் வயின்சக்கும் வஜின்னக்கும் كانوا على اتقى قلب رجل منكم ما زاد ذلك في ملكي شيئا لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على افجر قلب رجل منكم ما نقص ذلك من ملكي شيئا لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على صعيد واحد فسالوني فأعطيت كل واحد منهم مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا ودخل البحر. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமையை பற்றி ஹதீஸ் குதுசியிலே சொல்கின்றான். ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துச் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனது வல்லமையை அல்லாஹ் விளக்கி சொல்லுகின்றான். அடியார்களே, நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களில் முன்னோர்கள் பின்னோர்கள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய எல்லா மக்களும், மனிதர்கள் ஜின்கள் எல்லா மக்களும் சேர்ந்து, கானு அலா அத்தா கல்பி ரஜுலிம் மின்கும், மிக இரையச்சமுள்ள ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டார். யாரும் பாவம் செய்வது கிடையாது, யாரும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வது கிடையாது. அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக என்ன வழி காட்டப்பட்டதோ அந்த வழியையே அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இப்படி நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக மாறிவிட்டாலும் அறிந்து கொள்ளுங்கள், அதனால் என்னுடைய ஆட்சி அதிகமாக போவது கிடையாது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு முழுமையானவன், அவ்வளவு தூய்மையானவன், மிகப்பெரியவன். அப்படியே அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு உங்களின் முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து மிக மோசமான பாவிகளாக மாறிவிட்டாலும் என்னுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் குறைந்து விடாது. மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களின் முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்ந்து உலகத்தை அல்லாஹ் படைத்ததிலிருந்து இறுதி நாள் வரை வரை வரக்கூடிய மக்கள் ஜின்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்து என்னிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால், என்னிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால், ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைக்கு எட்டியவாறு, அவருடைய சிந்தனைக்கு எட்டியவாறு அவர் தன்னுடைய தேவைகளை கேட்டால், ஃபஅஅதீது குல்ல வாஹிதிம் மின்ஹும் மஸ்அலதஹு, அவர் எவ்வளவு கேட்கிறாரோ அதில் எந்த குறையும் இல்லாமல் நான் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தேவையை கொடுத்து விட்டாலும், அது என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானாவில் என்னுடைய பொக்கிஷங்களில் எந்த அளவு குறைவு செய்யும் தெரியுமா? ஒரு ஊசியை இல்லா கமா யன்குசுல் மிஹ்யத் இதா உதுகிலல் பஹர், ஒரு ஊசியை கடலில் நுழைத்து எடுத்ததற்கு பின்பு அந்த ஊசியின் நுனையில் அந்த ஊசியின் முனையிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சொட்டு, அந்த தண்ணீரின் ஈரம் எந்த அளவு கடலில் நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு தான் குறைந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன குறைய போகின்றது? ஒரு ஊசியை கடலிலே நனைத்ததற்கு பின்பு எடுத்தால் அந்த ஊசியின் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துளி, தண்ணீர் சொட்டு, அந்த ஈரம் எவ்வளவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது அல்லாஹ்வுடைய கஜானா எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்தான அல்லாஹ் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அல்லாஹுவை நாம் வணங்குகின்றோமோ, வலில்லாஹி கஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த அல்லாஹ்விடே வானம் பூமியினுடைய கஜானாக்கள் அனைத்தும் இருக்கின்றன. வலில்லாஹி மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அந்த அல்லாஹ்வுடைய கையிலே இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான் இயற்கையான மார்க்கம். அதாவது மனிதனுடைய இயற்கைக்கு ஏற்ப இந்த மனிதனையும் மனிதனுடைய இயற்கையும் படைத்த அல்லாஹ்வால் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம். மனிதன் தன்னுடைய கற்பனைக்கு இணங்க அல்லது பின்பு வழிகட்டு என்னென்ன காரியங்களையும் என்னென்ன செயல்களையும் என்னென்ன அமல்களையும் அவன் உருவாக்கி கொண்டானோ இந்த அனைத்தும் வழிகேடானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எத்தனை இடங்களிலே இந்த இஸ்லாமை பற்றி சொல்லுகின்றானோ, குறிப்பிட்டு சொல்லுகின்றான். சூரத்து ரூமுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீன் ஹனீஃபா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களது முகத்தை நீங்கள் நிறுத்தி விடுங்கள், நிலைவரச் செய்யுங்கள், லித்தீன் ஹனீஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கியவராக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக, ஹனீஃபா, இந்த இஸ்லாம் அல்லாத எல்லா கொள்கை கோட்பாடுகளிலிருந்து நீங்கள் தூய்மையானவராக இருக்க வேண்டும். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எம்மதமும் சம்மதம் என்பதற்கு வேலை இல்லை. ஒரே மதம், ஒரே மார்க்கம், ஒரே மனிதர். அல்லாஹுவை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு, கடவுளை அடைவதற்கு, இந்த வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பை அடைவதற்கு, அந்த அதிபதியை அடைவதற்கு ஒரு வழிதான் அவன் வைத்திருக்கின்றானே தவிர பல வழிகள் கிடையாது. பல வழிகளிலே செல்லும் பொழுது மனிதன் சிதறி விடுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே உங்களது இறைவனை அடைய வேண்டுமா, உங்களை படைத்த அந்த
இறைவனை கடவுளை நீங்கள் அடைய வேண்டுமா, அவனை புரிந்து கொள்ள வேண்டுமா, அவனது அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அவனது மார்க்கம் ஒரே மார்க்கம் தான், அங்கு இரண்டு மார்க்கம் இல்லை. தெளிவாக சொல்லுங்கள் முகமது, இது என்னுடைய நேரான பாதை, கோணலற்ற பாதை, எங்கேயுமே போய் முட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே பாதை, நேர ஸ்ட்ரைட் ரூட், போய்கிட்டே இருக்க வேண்டியதா? எங்கே போய் செல்வோம்? அல்லாஹ்விடத்தில் செல்வோம். அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நாம் போய் சேருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இதை தவிர வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அந்த வழிகள் அனைத்திலிருந்தும் ஒருவன் விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையாக இறைவனை கடவுளை ஏற்றுக்கொண்டவன், இறைவனை கடவுளை நம்பியவனாக இருப்பான். யார் இறைவனுடைய ஒரு மார்க்கத்தை தவிர பல வழிகளை, பல கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாலும் அவன் உண்மையில் இறைவனை நம்பியவன் அல்ல, அவன் உண்மையில் கடவுளை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. فَأَقِمْ وَجْهَكَ لِلدِّينِ حَنِيفًا. எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். இன்று நம்முடைய முஸ்லிம் மக்களிலேயே, இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்களிலேயே சகோதரர்களே ஒரு கருத்து பரவி வருகின்றது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக படித்த மக்களிடத்திலே, பல உயர்ந்த பதவியிலே வகிக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் மக்களிடத்தில் ஒரு தவறான கொள்கை, இஸ்லாமை சரியாக புரியாததால், இந்த மார்க்கத்தின் உண்மையை அவர்கள் விளங்காததால் என்ன கருத்து பரவி வருகின்றது? எல்லா மதமும் கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மதம் தான், எனவே எந்த மதத்தில் யார் இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர் தன்னை எப்படி விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ என்னுடைய பெற்றோர்கள் இஸ்லாமில் இருந்ததால், என்னுடைய பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்ததால் நானும் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்ற உணர்வு அவரிடம் இருக்கின்றது. இந்த உணர்வு ஒரு நாளும் அவரை முஸ்லீமாக ஆக்காது, அவர் காஃபிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுவரை இஸ்லாம் ஒன்றுதான் வாழ்வுக்குரிய நேரான இயற்கையான நெறிமுறைகளை கொடுக்கக்கூடிய மார்க்கம். இதை தவிர அனைத்தும் வழி தவறிய, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, இறைவனுடைய வழியிலிருந்து மக்களை தவற வைக்கக்கூடிய மார்க்கம். இந்த ஒரு மார்க்கத்திற்கு நானும் உறுதியாக இருக்க வேண்டும், மக்களையும் உறுதியுடன் அழைக்க வேண்டும் என்று உறுதி கொள்ளவில்லையோ அவர் ஒரு நாளும் முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவே தான் அல்லாஹ் சொல்கின்றான், முஹம்மது, இனி ஒரு மார்க்கம் இந்த பூமியில் கிடையாது. மூசாவின் மார்க்கமாக இருந்தாலும், ஈசாவின் மார்க்கமாக இருந்தாலும், இதற்கு முன்பு எத்தனை இறை தூதர்கள் இந்த பூமியிலே தோன்றியிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா மார்க்கங்களும் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டன. இறைவனால் அவைகளுடைய அங்கீகாரங்கள் எடுக்கப்பட்டு விட்டன. இப்போது இருக்கக்கூடியது ஒரே மார்க்கம் தான், இரண்டு மார்க்கம் அல்ல. அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்தின் சில பிரதிகளை எடுத்து வந்து ஓதுகின்றார்கள். அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய உபதேசங்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆஹா, என்ன உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதாக. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கவனித்து விட்டார்கள். சொல்லுகின்றார்கள், உமரே, ரசூலை பார், அல்லாஹ்வின் தூதரை பார், அவருடைய முகத்தை பார் என்பதாக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தவுடனே பயந்து விடுகிறார்கள். சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அவனுடைய கோபத்திலிருந்தும், அவனுடைய தூதருடைய கோபத்திலிருந்தும். நான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொண்டேன், இந்த இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும் நமக்கு போதுமானதல்ல, நபியின் பொருத்தத்தையும் ஒரு முஸ்லிம் தேட வேண்டும். அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது மட்டும் ஒரு முஸ்லிமின் லட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்திலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை எப்படி தேட வேண்டுமோ அவ்வாறு இந்த நபியின் பொருத்தத்தையும் தேட வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் சொல்கின்றது. வல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு அன் யுர்தூஹு இன் கானு முஃமினீன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த மக்கள் என்ன ஆக்கி விட்டார்கள் பாருங்கள். இஸ்லாம் என்ற பெயரிலே, மார்க்கத்தை பேசுகிறோம் என்ற பெயரிலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும் அவர்கள். எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை வழங்கினானோ, கண்ணியத்தை வழங்கினானோ, மதிப்பை வழங்கினானோ, அவர்களை மதிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது கடமை. அவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே எத்தனை இறை தூதர்கள் இந்த பூமிக்கு வந்தார்களோ அவர்கள் அனைவரிடமும் நான் உடன்படிக்கை வாங்கினேன் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த நபியை எந்த இறை தூதரை இறை தூதர்கள் அனைவரும் சங்கைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினானோ அந்த இறை தூதரை பார்த்து அவர்களுடைய விஷயத்தில் ஒருவன் தரக்குறைவாக பேசினால், அவர்களுடைய ஹதீஸ்களை ஒரு மனிதன் புறக்கணித்தால், அதைவிட மிகப்பெரிய வழிகேடு என்னவாக இருக்க முடியும் சகோதரர்களே? வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு என்று சிலர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்று சொல்லப்பட்டால், குர்ஆனில் இருக்கின்றதா இந்த சட்டம் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் தன்னுடைய கட்டிலில் சாய்ந்து கொண்டு சொல்லுவான், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இது ஹலாலாக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இந்த நபியின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக. வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு, அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாக. அதனாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அதிருப்தி என்று தெரிந்து விட்டால் போதுமானது, நடுநடுங்கி விடுவார்கள், பயந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் அவருடைய அவர்களுடைய ரப்புடைய கோபம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியம் அவர்களுடைய ரப்புடைய பிரியம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமன் யுதுஇர் ரசூல் ஃபகத் அதா அல்லாஹ் வமன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீதா, நீங்கள் இறை தூதருக்கு வழிபட்டால் தான் அல்லாஹ்விற்கு வழிபட்டவராக ஆவீர்கள். இன்னைக்கு சில அறிவாளிகள் தங்களை அறிவார்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஹதீஸை குர்ஆனுடனே மோதவிட்டு பார்க்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சரியானதுதான், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுதான், ஆனால் குர்ஆனுடன் முரண்படுகிறது, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குர்ஆனுக்கு முக்கியம் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் குர்ஆனையும் புறக்கணிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்விற்கு வழிபடுவதை எப்படி தனியாக கடமையாக ஆக்கினானோ, அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதை எப்படி தனியாக கடமையாக்கினானோ, அவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்களுடைய ஒவ்வொரு மொழியையும் அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையையும் தனியாக பின்பற்ற வேண்டும். அது ஆதாரபூர்வமானது சரியானது என்று உறுதியாகிவிட்டால் அதை தெளிவாக எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்பதிலோ அதை மறுப்பதிலோ உங்களுடைய அறிவை புகுத்தாதீர்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னான் ரசூலுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு கீழ்படியுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு வழிபட்டவராக ஆவீர்கள். எனவே இந்த ஒரு வசனம் வந்ததற்கு பின்பும் ஒருவன் இப்படி சொன்னால், ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருந்தாலும், ஹதீஸ் சரியானதாக இருந்தாலும், அதனுடைய தொடர் சரியாக இருந்தாலும், அதை உலக மக்கள் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், காரணம் எங்களுடைய அறிவுக்கு அது குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ومن يطع الرسول فقد اطاع الله. எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து நடுங்கி விடுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உமரே நன்கு கேட்டுக்கொள், கவனமாக கேட்டுக்கொள், லவ் கான மூஸா ஹய்யன் லமா வஸஅஹு இல்லா திபாஈ, மூஸா இருந்தாலும் உயிருடன் இருந்தாலும் லமா வஸஅஹு இல்லா திபாஈ, அவருக்கு வேறு வழி இல்லை என்னை பின்பற்றுவதை தவிர. அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அனுப்பப்படக்கூடிய இந்த காலத்திலே அவர்கள் உயிருடன் இருந்தாலும் அவர்களும் என்னை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதை படித்துக் கொண்டு இதனுடைய கருத்துக்களை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதைவிட சிறந்த வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த வசனம் இருக்கின்றது, இனி இரண்டு கருத்து என்பது கிடையாது, ஒரே வழிதான் இறைவனை சென்றடைவதற்கு. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய முகத்தை உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த ஒரே மார்க்கத்தின் பக்கம் நிலையாக ஆக்கிவிடுங்கள். ஹனீஃபா, இதை தவிர உண்டான அனைத்து வழிகளை விட்டு நீங்கள் விலகி வந்து விடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் நான் உங்களுக்கு இந்த ஒரே வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றேன்? அதற்கும் அல்லாஹ் காரணம் சொல்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அவன் வேண்டும் என்று அவன் நினைத்தால் நம் மீது எதை வேண்டுமானாலும் கடமையாக்கலாம், நாம் கேள்வி கேட்க முடியாது. அவன் தான் நமக்கு அனைத்தையும் கொடுத்தான், நாம் அவனுடைய அடிமைகள்.
நாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ளவர்கள். நாம் சாப்பிடுவது, குடிப்பது, தங்குவது, நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு, அந்த அகிலத்தின் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கின்றது. அவனுக்கு என்று எதை வேண்டுமானாலும் அவன் சட்டமிடலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்வது கிடையாது. நமக்கு எதில் நன்மை இருக்குமோ அதை அறிந்து நமக்கு சட்டமாக சொல்லுகின்றான். நம் மீது எதையும் பலாத்காரமாக திணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு விருப்பம் இல்லை. எனவே சொல்லுகின்றான், ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபத்ரன் நாஸ அலைஹா. இந்த தீனை தான் ஏன் பின்பற்ற வேண்டும், இந்த இஸ்லாமிய வழியை தான் நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மக்களும் கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்ரத்தல்லாஹ், இந்த இஸ்லாம் ஒன்றுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை. சுப்ஹானல்லாஹ், இந்த இஸ்லாம் ஒன்றுதான் ஃபித்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபத்ரன்னாஸ அலைஹா. அல்லாஹ் அக்பர், இந்த இஸ்லாம் ஒன்றுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை. இந்த இஸ்லாமிய இயற்கையில் தான் அல்லாஹ் மக்களை படைக்கின்றான். அன்பு சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், கவனமாக கேட்டு பாருங்கள். எந்த அல்லாஹ், எந்த அகிலங்களின் இறைவன், உங்களுடைய இறைவன், உங்களுடைய கடவுள் உங்களை முஸ்லீமாக ஏற்றுக் கொள்கின்றான். நீங்கள் பிறக்கும் போதே முஸ்லீம் என்று சொல்கின்றான். பிறக்கும் போதே உங்களுக்கு நான் தெளிவான மார்க்கத்தை தருகிறேன் என்று சொல்கின்றான். இதற்கு பின்பு ஒருவர் வழிகேட்டார் என்று சொன்னால் அவருடைய வழிகேட்டின் நஷ்டம், அவருடைய வழிகேட்டின் பாதிப்பு அவருக்கு தானே தவிர அந்த அல்லாஹ்விற்கு, அந்த இறைவனுக்கு கிடையாது. இதை தவிர வேறு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கின்றனவோ, என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ, என்னென்ன மதங்களை, என்னென்ன கடவுள்களை மக்கள் நம்பி இருக்கின்றார்களோ, அவர்களில் ஒருவர் கூறியதாக எடுத்துக்காட்டுங்கள் பார்க்கலாம். உங்களை பிறவியிலேயே அந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதாக அவர்கள் எப்படி பிரிப்பார்கள்? பிறவியிலே உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இந்த இடத்திலே பிறந்தவர்கள், இந்த குலத்திலே பிறந்தவர்கள், இந்த ஊரிலே பிறந்தவர்கள், இந்த நிறத்திலே பிறந்தவர்கள், இந்த மொழி பேசுபவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று பிரிக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒன்று மட்டுமே சொல்கின்றது, நீங்கள் பிறவியால் முஸ்லிம்கள் என்பதாக. எனவே உங்களை முஸ்லிம்களாக ஆக்குவதற்கு இன்னொரு வழி தேவை, இன்னொரு வேலை தேவை கிடையாது. ஆம், நீங்கள் பெரியதாக ஆனதற்கு பின்பு உங்களுடைய வழியை அந்த இயற்கையிலிருந்து மாற்றி இருந்தால் மீண்டும் நீங்கள் அதற்கு வர வேண்டும். அதற்காக அந்த அகில இறைவனை நான் இறை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களுடைய உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், மறுமொழி செய்து கொள்ள வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்கின்றது. வேறு எந்த வேலையும் தேவை கிடையாது. அந்த இயற்கையிலேயே நீங்கள் திரும்பி வருவதற்கு, எந்த இயற்கையிலேயே நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ, எந்த இயற்கையில் அல்லாஹ் உங்களை உருவாக்கினானோ அந்த இயற்கைக்கு தான் உங்களை நாங்கள் மீண்டும் அழைக்கின்றோமே தவிர புதிய வழிக்கு கிடையாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த குர்ஆனை தவிர, இந்த இஸ்லாமை தவிர வேறொரு மார்க்கத்திலே, வேறொரு மதத்திலே, அந்த மதத்தை பின்பற்றியவர்கள் பின்பற்றிய நிலையிலே தான் மக்கள் பிறக்கின்றார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதாக, சொல்லப்பட்டிருப்பதாக, அல்லது ஒரு கருத்து அங்கு நிலவி இருப்பதாக முடியுமா? யாரு வேணாலும் நினைச்சா இன்னைக்கு நம்முடைய இந்து மத சகோதரர்களுடைய கோத்திரங்கள்ல, அவர்களுடைய குலங்கள்ல, அவர்களுடைய பரம்பரையில பரம்பரையில ஒரு பரம்பரையாக மாற முடியுமா? அல்லது அவர்களிலே எத்தனையோ பேர் தங்களுக்கு விடுதலை வேண்டும், தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்களும் மனிதர்களாக மக்களாக மக்களுக்கு மத்தியிலே அந்தஸ்துகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு தழுவுகிறார்களே, அங்குதான் அவர்களுக்கு உண்மையான சங்கையும் கண்ணியமும் கொடுக்கப்படுகின்றதா? அங்கு சென்றதற்கு பின்பும் அவர்கள் தாழ்ந்தவர்களாக, அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகத்தான் பாவிக்கப்படுகின்றார்கள். காரணம் என்ன? எந்த மதமும் இஸ்லாமை தவிர பிறவியிலேயே நீ அல்லாஹ் ஒருவனால் படைக்கப்பட்டவன், அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருவனையே நீ வணங்க வேண்டும், அந்த அல்லாஹ் உன்னுடைய இறைவன், அவனுடைய இயற்கையிலே நீ பிறந்திருக்கின்றாய், நீ அவனுடைய சங்கையான படைப்பு, உனக்கு அவன் கண்ணியத்தை வழங்கியிருக்கிறான் என்று அவனுக்கு சுயமரியாதை வழங்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற ஒரு இயற்கை மதத்தை தவிர வேறு எந்த மதமும் இருக்க முடியாது. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ. பிறப்பால் யாரும் ஏற்ற தாழ்வு உள்ளவர்கள் கிடையாது. யார் எங்கே பிறந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த மொழி பேசினாலும் சரியே பிறப்பால் ஏற்ற தாழ்வு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அனைவரையும் நான் கண்ணியப்படுத்தி இருக்கின்றேன். وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ سُبْحَانَ اللَّهِ رَبِّ الْعَالَمِينَ. நம்மை அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான். எந்த அல்லாஹ் நம்மை படைத்தானோ, யாருடைய அருளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்தி இருக்கின்றான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம். உரங்களிலிருந்து படைக்கவில்லை, மிருகத்திலிருந்து படைக்கவில்லை, மனிதனை மனிதனிலிருந்து படைத்திருக்கின்றோம். நாம் நம்மை மனிதனிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வதன் காரணமாகத்தான் மனித குணத்திலே இருக்கின்றோம். ஆனால் யார் தங்களை அறிவாளிகள் விஞ்ஞானிகள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தங்களை மிருகத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வதால் தான் அவர்களுடைய குணங்களும் மிருகமாக இருக்கின்றது, அவர்களுடைய பண்பாடுகளும் மிருகமாக இருக்கின்றது, அவர்கள் போதிக்கக்கூடிய கொள்கைகளும் மிருகமாக இருக்கின்றது. எனவே இந்த இஸ்லாம் என்ற இயற்கைக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம், ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம், வேறு ஒன்றிலிருந்தும் அல்ல. இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்நாக்கும் ஷுரூபம் வ கபாயில், உங்களை நாம் பல பரம்பரையாக பல கோத்திரங்களாக நாம் உருவாக்கினோம். உங்களுக்கு மத்தியில் நாம் மறக்கவே நான் லக்க என்று பெருமை கொள்வதற்காக வேண்டி அல்ல, என்று தற்பெருமை கொள்வதற்காக அல்ல, அறிந்து கொள்வதற்காக அல்ல. அறிந்து கொள்ளுங்கள், யார் இஸ்லாமிய இந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லியதற்கு பின்பும் தன்னை ஒரு கான் என்றோ, ஒரு பட்டார் என்றோ, ஒரு ராவுத்தர் என்றோ, ஒரு மரக்காயர் என்றோ தன்னை குலப்பெருமை அடிக்கின்றாலோ அவன் இஸ்லாத்தை விட்டு என்று வெளியேறிவிட்டான். பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் திருத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மாற்று மக்களை இந்த இயற்கை மார்க்கத்திற்கு அழைப்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பேப்பர்கள்ல அல்லது ஏதாவது மந்த்லி மேகசின்கள் நீங்க பார்க்கும் பொழுது இந்த கல்யாண அந்த லிஸ்டுகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எழுதியிருப்பாங்க, முஸ்லிம் லப்பை குடும்பத்தை சேர்ந்த உருது பேசக்கூடிய பெண், அதற்கு தகுந்தா போல் லப்பை குடும்பத்தில் கண்டது கழியது இருக்குதோ எல்லாமே வந்து போச்சு. அப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்று கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், யார் ஒருவன் குலப்பெருமை பேசுகின்றானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள், எப்படி? உதுஉ இபாதல்லாஹ் முஃமினீன முஸ்லிமீன், அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் என்றே நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். இதை தவிர வேறு எந்த பெயரையும் நீங்கள் உங்களுக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் தௌஹீத்வாதி, நான் தமுமுக, நான் அதை சேர்ந்தவன் இதை சேர்ந்தவன் சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளாரே பிரிவினையை உண்டு பண்ணி கொண்டால், அதே போல நான் அந்த மதுஹபு, நான் இந்த மதுஹபு, நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் பேசுனீங்கன்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே சென்று நீங்கள் வெற்றியடைய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவஸ் ஸம்மாகுமுல் முஸ்லிமீன், உங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கின்றான், உங்களை அவனுக்கு வழிபட்டவர்களாக படைத்திருக்கின்றான். அதே இயற்கையிலேயே நீங்கள் இருங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். இதைத்தான் கண்டிக்கின்றார்கள், நீங்கள் குலப்பெருமை கொள்ளாதீர்கள், இந்த குலப்பெருமை எல்லாம் அல்லாஹ் அடியோடு அழித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதாயே, யார் இந்த குலப்பெருமை அனைத்தையும் எனது இரு கால்களுக்கு கீழே புதைத்து விட்டேன் என்பதாக. யார் ஒருவன் குலப்பெருமை அடிக்கின்றானோ தன்னுடைய நிறத்தை கொண்டோ, தன்னுடைய இனத்தை கொண்டோ, தன்னுடைய ஊரை கொண்டோ அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போது இஸ்லாம் எதை கொண்டு உயர்வை முடிவு செய்கின்றது? அப்ப எல்லா மக்களும் சமம் என்று சொன்னால், எல்லா மக்களும் அல்லாஹ்வின் முன்னிலையே சமம் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு எதை கொண்டிருக்கின்றது? அல்லாஹ் சொல்கின்றான், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அஸ்காக்கும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை உடையவராக இருந்தாலும் சரி, உங்களிடத்துல டிகிரி இருக்கு டிகிரி இல்ல, உங்களிடத்துல காசு இருக்கு காசு இல்ல, உங்களிடத்துல பங்களா இருக்கு பங்களா இல்ல, அதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு முன்பதாக நீங்கள் சிறப்பை அடைந்து கொள்வதற்குண்டான அளவுகள் கிடையாது. என்ன அளவுகோல்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அஸ்காக்கும், அல்லாஹ்வின் அன்பை அடைய வேண்டுமா, அவனது அருளை அடைய வேண்டுமா, இறையச்சத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், அவனுடைய அன்பை, அவனுடைய உயர்வை, அவன் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, சிறப்பை அடைய வேண்டுமா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இறையச்சம் ஒன்றுதான் ஒரு மனிதனை சங்கை உள்ளவனாக ஆக்க முடியும். இதை தவிர வேறு எந்த ஒன்றும் பிறவியிலேயே அவனுக்கு சிறப்பையோ உயர்வையோ கொடுத்து விட முடியாது. இந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட, குலம் சம்பந்தப்பட்ட எல்லா உயர்வுகளும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் முற்றிலுமாக இந்த இஸ்லாமத்தில் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டன. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபித்ரத் அல்லாஹ் இல்லதீ ஃபத்தர அன்னாஸ அலைஹா, லா தப்தீல லிஹல்கில்லா. இந்த அல்லாஹ்வின் இயற்கை மார்க்கத்தை, இந்த இயற்கை தீனை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹுவின் இந்த இயற்கை தீனை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். இதுதான் நேரான நிலையான சரியான மார்க்கம். ஆனால் மக்களில் அதிகமானோர், மக்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறையின் வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மா மின் மௌலூதின் யூலது இல்லா அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி ثم قال صلى الله عليه وسلم هل كما تنتج البهيمة بهيمة جمعاء هل تحسون فيها من جدعاء ثم قال صلى الله عليه وسلم فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله ذلك الدين القيم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இந்த இஸ்லாம் என்ற இயற்கையில் தான் பிறக்கின்றது. அடுத்த நிலைமை என்ன? இந்த குழந்தை உருவெடுக்கும் பொழுது, இந்த குழந்தை பெரிதாகும் பொழுது அவருடைய, அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் அவரை யஹூதியாக அல்லது யுனஸ்ரானிஹி ஒரு நஸ்ரானியாக மாற்றிவிடுகிறார்கள், அல்லது ஒரு மஜூசியாக நெருப்பையோ சிலைகளையோ வணங்கக்கூடியவர்களாக மாற்றிவிடுகிறார்கள். இப்ப எங்கிருந்து மாற்றம் வருகிறது? மனிதனுடைய இயற்கையில எங்கிருந்து மாற்றம் ஏற்படுகின்றது? அந்த மனிதன் பெரியவனாக ஆகும் பொழுது அவனுடைய பெற்றோர்கள் அல்லது அவன் எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ அந்த கலாச்சார மக்கள் அவனை தங்களுடைய வழிகட்ட அந்த கலாச்சாரத்துக்கு தகுந்தால் போல் மாற்றி விடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை படைக்கும் பொழுது இஸ்லாம் என்ற இயற்கையில் தான் படைத்திருக்கின்றான். இப்ப இந்த இஸ்லாம் என்ற இயற்கை மனிதனுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றது பாருங்கள். ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டால், ஒன்றை நாம் கொள்கையாக, மதமாக, மார்க்கமாக ஏற்றுக்கொண்டால் அதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது? ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆகின்றான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவான அறிவை கொடுத்திருக்கின்றான். ஒப்பிட்டு பார்ப்பதற்குண்டான சிந்தனை ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறவியிலே இந்த மார்க்கத்தில் பிறக்க வைத்தானோ அவர்கள் இந்த மார்க்கத்துடைய அருமை பெருமையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த மார்க்கத்திலே அவர்கள் நிலையாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த மார்க்கத்துடைய அருமை பெருமை என்ன? இந்த மார்க்கத்தால் இந்த மனித சமுதாயத்திலே ஏற்பட்ட மறுமலர்ச்சி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயற்கை இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக என்ன ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார்கள்? யார் இந்த மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக எத்தனை காலங்கள் இந்த உலகத்திலே முயற்சி செய்தாலும் இந்த இஸ்லாம் என்ற இயற்கை வழிமுறையை கொண்டே தவிர வேறு எந்த வழிமுறைகளாலும் அந்த முயற்சி, அந்த மறுமலர்ச்சியை இந்த பூமியிலே அவர்களால் நிகழ்த்தி காட்ட முடியாது, அதிலே அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. இதனுடைய ஆரம்ப வார்த்தையிலிருந்து இதனுடைய கடைசி வார்த்தை வரை ஒவ்வொன்றும் மனிதனுடைய நிஜ வாழ்க்கையுடனே சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு உலகத்தில் அமைதி, 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 சகோதரத்துவம், சமத்துவம் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து இன்னும் என்னென்ன லொட்டு லொசுக்கு இருக்குதோ எல்லாரும் சொல்லுகின்றார்கள், உலகத்திலே அமைதி வர வேண்டும், உலகத்திலே சமத்துவம் வர வேண்டும், எல்லா மக்களுக்கும் நீதி சென்றடைய வேண்டும் என்பதாக. முடியுதா? எல்லாரும் அல்லாஹ்வுடைய, இறைவனுடைய படைப்பினங்கள் தான். எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய உரிமைகள் சென்றடைய வேண்டும் என்பதாக எல்லோரும் முயற்சி செய்கிறோம் என்பதாக அவர்கள் தாவா செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொண்டுள்ள கொள்கை, அவர்கள் கொண்டுள்ள அந்த மதம், அவர்கள் கொண்டுள்ள அந்த கோட்பாடு இது அனைத்திற்கும் தடையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூய்மையான மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினார் பாருங்கள். இந்த பக்கம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, இங்கிருந்து வந்தவங்க யார் இவர்கள்? அடிமையாக இருந்தவர்கள், கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர்கள், நீகிரோ இனத்தைச் சேர்ந்தவர்கள், உருவத்தாலும் விகாரமானவர்கள். அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அச்சம் வரக்கூடிய அளவிற்கு அந்த நீகிரோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை எப்படி வேண்டுமானாலும் படைத்து சோதிப்பான். அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். என்ன ஆனது? அந்த பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது கலிமாவை சொன்னார்களோ, எப்பொழுது இஸ்லாமை மொழிந்தார்களோ, இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரையும் ஒரு குறைஷியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமமாக ஆக்குகின்றார்கள். அவருக்கு அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய அந்த மரியாதை என்ன? அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மையின் அளவு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது அங்கு செருப்பின் சப்தத்தை கேட்கின்றார்கள். ஜிப்ரீலிடம் கேட்கின்றார்கள், ஜிப்ரீல் இந்த சப்தம் யாருடைய சப்தம் என்பதாக சொல்லுகின்றார்கள். பிலாலுடைய சப்தம் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மீண்டும் வந்ததற்கு பின்பு கேட்கிறார்கள் பிலால், மாதா அமில்த, பிலால் நீ என்ன அமல் செய்தாய் என்பதாக. பிலால் நீ என்ன அமல் செய்தாய் என்பதாக கேட்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வுது செய்து கொண்டால் நான் இரண்டு ரக்அத்துகள் அல்லாஹ்விற்காக தொழுது கொள்வேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உயர்வு பாருங்கள். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட கண்ணியத்தை வழங்குகின்றான் யாருக்கு? அவனுக்கு மத்தியில் மட்டுமல்ல, யார் இந்த இஸ்லாமை மார்க்கமாக ஏற்று வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு, இந்த மக்களுக்கு மத்தியிலும் கண்ணியம் வழங்கப்படும், அவர்களுக்கு மத்தியிலும் உயர்வு வழங்கப்படும். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? அன்பு சகோதரர்களே, இப்படித்தான் நாமும் ஒவ்வொருவரையும் கண்ணியப்படுத்த வேண்டும். யார் இந்த இஸ்லாமை மனம் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, இதை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை நாம் அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், நமது சொத்திலும் சுகத்திலும் அவர்களை நாம் கூட்டாக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஒருவரை அழைப்பதற்காக வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் யாரையும் காசு கொடுத்து பணங்கள் கொடுத்து முஸ்லீம் ஆக்குவது கிடையாது. முஸ்லீமாக யார் மனமுமந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர் என்னுடைய சகோதரராக ஆகிவிட்டார். எனவே என்னுடைய சொத்திலும் சுகத்திலும் அவருக்கு பங்கு உண்டு. அதைத்தான் என்னுடைய இஸ்லாம் சொல்லுகின்றது. அதைத்தான் என்னுடைய நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி கொள்ள வேண்டும். இல்ல அவங்க எல்லாம் புதுசா வந்தவங்க, நாங்கெல்லாம் பழசுன்னு சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்கு அவங்க முன்னாடி போயிடுவாங்க, நீங்க பின்னாடி போறதோ போறது இல்லையோ, இது அல்ல அவர்களை மதித்தார்கள். ஒரு முறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. பாருங்கள், ஒரு நபித்தோழர் மற்றொரு நபித்தோழரின் மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள், அவர்களுக்கு வைத்திருந்த மரியாதையை பாருங்கள். இந்த பிலால் என்ற பெயர் ஹஜரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பதாக வேறு யாருக்கும் இல்லை அரபு உலகத்திலே. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர், ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தா. தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் தெரியுமா? பிலால் என்று வைக்கின்றார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு ஃபேஷன் பேர் தேவையாகுது, மாடர்ன் பேர் தேவையாகுது. சஹாபாக்களுடைய பேரு புளிச்சு போச்சுன்னு சொல்றோம், ஈமான் புளிச்சு விட்டது என்பதற்குரிய அடையாளம் அது. சஹாபாக்களின் மீது அன்பு இல்லை என்று சொன்னால், சஹாபாக்களுடைய பெயர்களும் கலாச்சாரங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் பிடிக்கவில்லை என்று சொன்னால், ஈமானில் ஏதோ குறை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான், வ புஹ்துஹும் மினன் நிஃபாக், அவர்களை வெறுப்பது நிஃபாக் நயவஞ்சகத்தனம் என்று சொன்னார்கள். என்ன பேர் வச்சாங்க? பிலால். பிலால் என்று பெயர் வைத்தார்கள். யோசித்து பாருங்கள், தன்னுடைய குழந்தைக்கு பிலால் என்று பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பிலாலை நேசித்தார்கள். என்று ஒரு முஸ்லிம், அவன் எந்த உயர்ந்த பரம்பரையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இன்னொரு முஸ்லிமை எப்படி மதிக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கம் மட்டும் தான் சொல்லி தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா யுமின லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இந்த இலக்கணத்தை, கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இந்த கொள்கையை உலகத்திலே. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கத்திலே இப்படி எழுதப்பட்டுள்ளது என்பதாக. என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள் தொழுகின்றவரை, நீங்கள் ஜகாத் கொடுக்கின்றவரை, இந்த இடத்துல என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யூமினு அஹதுக்கும், லா யூமினு அஹதுக்கும், தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஸஹீஹ் புகாரில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். யாரும் இதுல எந்த விதமான விளையாட்டும் பண்ண முடியாது. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தனக்கு பிரியப்படுவதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாதவரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆகவே மாட்டார். அழவேண்டும் சகோதரர்களே, நம்முடைய ஈமானின் நிலையை நினைத்து. இதற்கு பின்பும் ஒருவன் தன்னுடைய சகோதரனுக்கு கெடுதி செய்ய நினைத்தால், அவனது சொத்தை அபகரிக்க நினைத்தால், அவனுக்கு மோசடி செய்ய நினைத்தால், அவனுக்கு இடையூறு விளைவிக்க நினைத்தால், அவன் எப்படி இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியும்? இதை கொள்கையாக கொண்ட ஒருவன், இதை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் மாற்றாருடைய சொத்தை பறிப்பானா? அவருடைய உரிமையிலே அத்துமீறுவானா? அவருடைய கண்ணியத்திலே அத்துமீறுவானா? எனவே தான் சொல்லுகின்றோம், நிம்மதி என்பது, பாதுகாப்பு என்பது, அமைதி என்பது இஸ்லாம் ஒன்றில் தான் இருக்கின்றது. இதை தவிர எந்த ஒரு மார்க்கமும் பாதுகாப்புக்குண்டான எந்த வழிமுறைகளையும் வகுக்க முடியாது. சட்டங்கள் போடலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் அதற்கு தண்டனைகள் கொடுக்கலாம் அந்த சட்டங்கள் மீறப்படும் போது. ஆனால் அந்த சட்டங்கள் இல்லாமல் போகும் பொழுது, அந்த சட்டங்களை கண்காணிக்கக்கூடியவர் அங்கு இல்லாமல் இருக்கும் பொழுது மக்கள் அந்த சட்டங்களை மீறி விடுவார்கள். கடைசியிலே தன்னுடைய 23 வருஷ வாழ்க்கையிலே என்னென்ன உழைப்பை செய்தார்களோ, இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ, அந்த அனைத்து தியாகங்களுடைய சுருக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே அவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றார்கள். கேட்கின்றார்கள், ஐயு யௌமின் ஹாதா, இன்றைய நாள் எந்த நாள்? அமைதியாகி விடுகின்றார்கள் தோழர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அவர்களுக்கு பேசுவதற்கு துணிவில்லை. கேட்கின்றார்கள், ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊர் எந்த ஊர்? ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எந்த மாதம் என்பதாக எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படியே திகைச்சு போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு புதிய கேள்வியை கேட்கின்றார்களே. ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றோம், துல்ஹஜ் மாதத்திலே மக்கா முக்கர்ரமாவிலே நாம் தங்கி இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இது என்ன நாள், இது எந்த மாதம், இது எந்த ஊர் என்பதாக சொல்லுகின்றார்கள் நபி தோழர்கள் ரழியல்லாஹு அன்ஹும் வர்தாஹும். சொல்லுகின்றார்கள், நாங்கள் நினைத்து விட்டோம், ஹத்தா வனன்னா அன்னஹு சயுஸம்மீஹி பிகைரி இஸ்மிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊருக்கும் இந்த நாளுக்கும் இந்த மாதத்திற்கும் ஏதோ ஒரு புதிய பெயரை சொல்ல போகிறார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன திமாஅகும் வ அம்வாலகும் வ அஅராதகும் ஹராமுன அலைக்கும் கயௌமிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா. நம்முடைய மக்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. புறம் பேசுகிறார்கள், அவதூறு சொல்லுகின்றார்கள், அநியாயம் புரிகின்றார்கள். மக்களின் கண்ணியம் அவர்களுக்கு முன்பு காகிதங்களாக ஆகிவிட்டன. எப்படி வேண்டுமானாலும் அவற்றை கிழித்து தள்ளுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன திமாஅகும், உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய உயிர்கள், வ அம்வாலகும், உங்களுடைய சொத்து சுகங்கள், வ அஅராதகும், உங்களுடைய கண்ணியங்கள், ஹராமுன அலைக்கும், உங்கள் மீது புனிதமாக இருக்கின்றன, கயௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளை போல, வ ஷஹரிக்கும் ஹாதா, இன்றைய இந்த மாதத்தை போல, வ பலதிக்கும் ஹாதா, இந்த ஊரை போல. எனவே ஒரு முஸ்லிம் மற்றொரு மனிதனுடைய உயிரை மக்காவை போன்று புனிதமாக, துல்ஹஜ் மாதத்தை போன்று புனிதமாக, அல்லாஹுவின் வீட்டை போன்று புனிதமாக கருதவில்லை என்றால் அவன் இஸ்லாமிலேயே நிலைத்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. இதுதான் இஸ்லாமியுடைய தூது சகோதரர்களே. ஒரு முஸ்லிமாக இருப்பவன் அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஹஜ் மட்டும் அவனுக்கு இலக்கணம் அல்ல, அவனுடைய இஸ்லாத்தின் அடிப்படைகள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அவனுடைய கையாலும் அவனுடைய நாவாலும் பிறருக்கு தீங்கு ஏற்படவில்லை என்றால் அவன் முஸ்லிமாக இருக்கின்றான். அப்போ ஒரு மனிதன் இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு, இஸ்லாம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டு ஒருவன் தீவிரவாதத்திலே இறங்கினால், மக்களை அநியாயமாக கொன்று குவிப்பதிலே இறங்கினால், கொன்று குவிப்பதென ஒரு மனிதனை அடித்தாலும் கூட, ஒரு மனிதனிடத்தில் சண்டை செய்தாலும் கூட அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். சண்டை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ர் என்று சொல்கின்றார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பெயர் வைத்தார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உமர் தன்னுடைய மகனுக்கு பிலால் என்று பெயர் வைக்கின்றார்கள். இது மட்டுமல்ல கண்ணியம், இது மட்டுமல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமின் இரண்டாவது கலீஃபா, மிகப்பெரிய இஸ்லாமிய அரசர் ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தா, அல் ஃபாரூக், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியவர். ஒரு சமயம் தர்பாரில் இருக்கிறாங்க, தங்களுடைய மஜ்லிஸில் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த சபையில தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் வந்து போய் அனுமதி கேட்டு உள்ளார போறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தா, ஸஃப்வான், இருவரும் யார்? குறைஷிகளிலே மிக உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மிக அதாவது வம்சம் வம்சமாக அவர்கள் தலைவராக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய குடும்பமும் உயர்வு மிக்கது, அவர்களும் தலைமைத்துவத்தை உடையவர்கள். அபு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, அபு சுஃபியானும் ஸஃப்வானும் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சகஜமான பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சற்று தாமதிக்க சொல்லுங்கள் என்பதாக. கொஞ்ச நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணியாளர் சொல்கின்றார், உமரே, யா அமீர் அல் முஃமினீன், பிலால் வந்திருக்கிறார். தங்களுடைய சபையிலிருந்து, தங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து விடுகிறார்கள், வாசலுக்கு செல்கின்றார்கள், பிலாலுக்கு சலாம் சொல்லி அவருக்கு கை கொடுத்து அவரை அழைத்து வந்து தன்னுடைய இருக்கையிலே அமர வைக்கிறார்கள். சகோதரர்களே, எங்க அமர வைக்கிறார்கள்? தன்னுடைய இருக்கையிலே அமர வைக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்பொழுது அபு சுஃபியான் சொல்லுகிறார், சஃப்வான் சொல், சஃப்வான் இடத்திலே, என்ன சஃப்வான், இவர் ஒரு கருப்பு அடிமை, அவருக்கு கண்ணியம் வழங்கப்படுகிறது, நாம் எல்லாம் குறைஷிகளாயிற்று, நாம் எல்லாம் தலைவர்களாயிற்று, நம்மை உமர் வெளியிலே காத்திருக்க வைத்து விட்டார், ஒரு அடிமை பிலாலை ஒரு கருப்பரை சலாம் சொல்லி கை கொடுத்து அழைத்து செல்கின்றாரே அமீருல் முஃமினீன். அப்பொழுது சஃப்வான் சொல்கிறார், அபு சுஃபியானே, இதனால் தான் நீ இன்னும் இந்த இடத்திலே இருக்கின்றாய், பயந்துகொள் அல்லாஹுவை, நாளை மறுமையிலே இந்த கருப்பர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு முன் சென்றுவிட தலைவர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருந்த நாம் தங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதுவல்லவா மிகப்பெரிய கைசேதம். என்ன கைசேதம்? இந்த கருப்பர்கள் என்று யாரை நாம் இலக்காலமாக பேசிக் கொண்டிருந்தோமோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு முன்கூட்டியே சென்றுவிட பெருமை பேசிக் கொண்டிருந்த நாம் பின்தங்கிவிட்டால் அதுதான் பெரிய கைசேதம், அதுதான் பெரிய நஷ்டம். இந்த உலகத்திலே சற்று காத்திருப்பது, தாமதித்திருப்பது, இது ஒரு பெரிய நஷ்டம் அல்ல, இது ஒரு பெரிய கேவலம் அல்ல என்பதாக. இஸ்லாம் எந்த உயர்வை வழங்குகின்றது? ஒரு அமீர், ஒரு கலீஃபா யாரை கண்ணியப்படுத்துகின்றார்? ஒரு கருப்பரை கண்ணியப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அவரை தனக்கு சமமாக மதிக்கின்றார். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பிலாலுன் சையதுனா, பிலால் எங்களுடைய தலைவர் என்பதாக சொல்வார்கள். யாரை பார்த்து? பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பிலாலுன் சையதுனா என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமத்துவத்தை, இந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் ஒன்று மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே வழங்க முடியும். காரணம், இந்த எல்லா உயிர்களும் சமம் என்ற இயற்கை அடிப்படையை கொண்டது இந்த இஸ்லாமிய மார்க்கம். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் நீங்கள் இப்போது எடுத்து பாருங்கள், இதனுடைய இயற்கையிலிருந்து ஒவ்வொரு சட்டங்களையும் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உயர்வானதாக, நம்முடைய இயற்கைக்கு முழுமையாக ஒத்து போகக்கூடியதாக, நாம் எதை விரும்புகின்றேனோ, ஒரு அறிவாளி எதை விரும்புவானோ அப்படியே இஸ்லாமுடைய சட்டங்கள் அமைந்திருக்கும். ஒரு பகுத்தறிவாளன், ஒரு சிந்தனையாளன், நேரிய கருத்தை தெளிவான முறையில் சிந்திக்கக்கூடியவன் எதை விரும்புவானோ அதுதான் இஸ்லாமின் கருத்தாக இருக்கும், இஸ்லாமின் கருத்து தான் அவனுடைய கருத்தாக இருக்கும். எல்லாம் என்ன விரும்புகின்றோம்? எல்லோருடைய உயிரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும், எல்லோருடைய உயிருக்கும் சமமான கண்ணியம் வழங்கப்பட வேண்டும். அவன் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, அவனுடைய பிறப்பால் அவனுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் கொடுக்கப்படக்கூடாது. மாறாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய தகுதி என்ன, அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமை என்ன, அதை கவனித்து அவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் முடிவு செய்யப்படலாம். ஏற்றத்தாழ்வே இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த கம்யூனிசமும் மிகப்பெரிய கொடூரமானது. ஏற்றத்தாழ்வை முறை இல்லாமல் சொல்லக்கூடிய மதங்களும் கோட்பாடுகளும் அநியாயத்துக்குரியது. ஏற்ற தாழ்வு என்பது அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதனை செல்வந்தனாக, ஒரு மனிதனை ஏழையாக, ஒரு மனிதனை பணக்காரனாக, தலைவனாக, இன்னொரு மனிதனை சாதாரண மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ஏற்றத்தாழ்வை யாருமே எடுத்துவிட முடியாது. அப்படி எடுக்க நினைத்தவர்கள் இன்று படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுடைய கண்முன்னே நீங்கள் காணுகின்றீர்கள். وهو الذي فضل بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை அவன்தான் ஏற்ற தாழ்வுடனே படைத்திருக்கிறான். இது இயற்கை. எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு பார்த்தா இந்த பூமியில ஒண்ணுமே நடக்காது. தோட்டிக்கு ஆள் தேவை, ரோடு கூட்டுறதுக்கு ஆள் தேவை, கட்டணம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் தேவை, மருத்துவ வேலை பார்க்கறதுக்கு டாக்டர்கள் தேவை, கொத்தனார் வேலை பார்க்கறதுக்கு கொத்தனார் தேவை, தச்சு வேலை பார்க்கறதுக்கு தச்சு வேலை செய்யக்கூடியவர் தேவை. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவரையும் இயற்கைக்கு ஏற்ப தொழிலை கொண்டும் அவருடைய திறமையை கொண்டும் வித்தியாசப்படுத்தி இருக்கின்றான். சகோதரர்களே, செல்வத்தை சிலருக்கு அல்லாஹ் வாரி வழங்கி கொடுப்பான், சிலருக்கு குறைவாக கொடுப்பான். எல்லாருமே செல்வந்தர்களாக ஆகணும்னு சொன்னா இந்த உலகம் நடக்க முடியுமா? முடியுமா? இந்த உலகத்துடைய அமைப்பு இயற்கையாக இயங்க முடியுமா? ஒரு பெரிய பணக்காரரும் ஒரு சிறிய ஏழையும் அந்த செல்வத்திலே சமம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இந்த நியதி நடக்க முடியுமா? அல்லாஹ் எதற்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வை கொடுத்திருக்கிறான்? உங்களை சோதிப்பதற்காக. செல்வந்தனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான். இந்த செல்வத்தை நல்ல வழியிலே செலவு செய்கின்றானா? ஏழைகளுக்கு வாரி வழங்குகின்றானா? ஏழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்றான். பொறுத்துக் கொள்கிறானா? இவன் சகித்துக் கொள்கிறானா? தன்னுடைய உழைப்பின் மீது இவன் நிற்கின்றானா அல்லது பிறரிடம் கையேந்தி திரிகின்றானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்றான். ஆனால் அந்த செல்வத்தை கொண்டு எந்த இயற்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றங்களை வைத்திருக்கிறானோ, ஏற்ற தாழ்வுகளை வைத்திருக்கிறானோ, அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்வை முடிவு செய்வது கிடையாது. அப்படி முடிவு செய்வதாக இருந்தால் அபூ லஹப், அபூ ஜஹல், உமையா, ஷைபா, பிலாலை விட உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, அப்படி சொல்லவில்லை இஸ்லாம். பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவரை செல்வந்தராக, ஒருவரை ஏழையாக, ஒருவரை சாதாரண மனிதனாக ஏற்படுத்தி இருப்பது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போது ஏற்றத்தாழ்வு எதை கொண்டு அல்லாஹ் நிர்ணயம் செய்கின்றான்? அவருடைய பண்பை கொண்டு, அவருடைய கொள்கையை கொண்டு, அவருடைய உயர்ந்த பண்பாடுகளை கொண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இயற்கைக்கு ஏற்றவாறு எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், யார் பிறக்கின்றார்களோ, எப்படி பிறந்தாலும் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் தான். அவருடைய உயிர் அனைத்தும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தத்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வமன் குதில மஸ்லூமன் ஃபகத் ஜஅல்னா லி வலியஹி சுல்தானா ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல் இன்னஹு கான மன்சூரா. يا ايها الذين امنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والانثى بالانثى فمن عفي له من اخيه شيء فاتباع بالمعروف واداء اليه باحسان ذلك تخفيف من ربكم فمن عفا من بعد ذلك واصلح فان الله غفور رحيم. الله اكبر. الله சொல்லுகின்றான், மக்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கொலை குற்றம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா உயிர்கள் அனைத்தையும் சங்கைப்படுத்தி இருக்கின்றான், கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயிர் அந்த உயிர் என்பதாக பிரிக்கவில்லை. எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உயிர் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது, அது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மின் அஜ்லி தாலிக் கதப்னா அலா பனி இஸ்ரائيل அன்னஹு மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. ஒரு உயிரை கொலை செய்வது இந்த முழு உலக மக்களையும் கொலை செய்வதற்கு சமம். ஒரு உயிரை பாதுகாப்பது முழு உலக மக்களையும் பாதுகாப்பதற்கு சமம். கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் இந்த சட்டத்தை இஸ்லாமை தவிர வேறு மார்க்கத்திலே, இந்த தத்துவத்தை அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே தவிர வேற எந்த தீனில் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறது தெரியுமா?
நம்முடைய சகோதரர்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவர்களிலே உயர்ந்த ஜாதியிலே உள்ளவர்கள் தாழ்ந்த ஜாதியிலே உள்ள ஒருவரை கொலை செய்து விட்டால், அவர்களிலே உயர்ந்த பரம்பரையிலே பிறந்தவர்கள் தாழ்ந்த பரம்பரையிலே பிறந்த ஒருவரை கொலை செய்து விட்டால், அந்த உயர்ந்த ஜாதியில் உள்ளவரை மொட்டை எடுத்து விட்டால் போதுமானது என்று அவர்கள் கொள்கைகளாக கொண்டிருக்கிறார்கள். அப்போது என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு தாழ்ந்த ஜாதியில் உள்ளவனுடைய உயிர் ஒரு உயர்ந்த ஜாதியில் உள்ளவனுடைய இந்த மயிருக்குத்தான் சமமானது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? ஒவ்வொரு உயிரும் முழு உலக மக்களுடைய உயிருக்கு சமமானது. ஒரு உயிரை கொலை செய்யக்கூடியவன் முழு உலக மக்களை கொலை செய்யக்கூடியவனுக்கு சமமானவன். ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடியவன் முழு உலக மக்களையும் பாதுகாத்தவனுக்கு சமமானவன். எனவேதான் கொலை செய்தவன் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படிப்பிலும் துறையிலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவனை பழிக்கு பழி கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. பழிக்கு பழி உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் என்று சொல்லுகின்றான். இன்னைக்கு என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்ததால், அல்லாஹ்வுடைய இந்த இயற்கையை மறுத்ததால், இதை சட்டமாக எடுத்துக் கொள்ளாததால் இன்று பார்க்கின்றோம் எத்தனை கொலைகள். கத்திரிக்காய வெண்டைக்காய நறுக்கிற மாதிரி இன்னைக்கு மனித உயிர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக தெருக்களிலே நடமாட முடியவில்லை. காசு இருந்தா பணமா, காசு இருந்தா பயம். தன்னிடத்தில் ஏதாவது உயர்வான வஸ்துக்கள் வைத்திருந்தால் அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு செல்வதற்கு பயம். சில காலத்துக்கு முன்னாடி பேப்பர்ல கூட படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு பீடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொலை செஞ்சுட்டாங்க. ஒரு 50 ரூபாய் கடன் கொடுக்கலன்னு சொல்லி கொலை செஞ்சிருக்கிறாங்க. என்ன சகோதரர்கள், எதை காட்டுகின்றது? அவர்களுடைய கொள்கை எதை கொண்டிருக்கிறார்கள்? என்ன ஆகிப்போச்சு? சட்டங்கள் எத்தனை கொலை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதிகபட்சமா 2 வருஷம், அதுலயும் எத்தனையோ வாதா போட்டு வெளியே வந்துடலாம். நடக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் எத்தனை கொலை கொள்ளைகளை நம்முடைய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடு மட்டுமல்ல, முழு உலகமே சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அதிலே காட்டக்கூடிய வித்தியாசங்கள் தான், அவர்கள் கொண்டுள்ள அந்த கொள்கைகளும் சட்டங்களும் தான். இஸ்லாம் சொல்கின்றது, ஒரு உயிரை பாதுகாப்பது முழு உலக மக்களை பாதுகாப்பது, ஒரு உயிரை கொலை செய்வது முழு உலக மக்களை கொலை செய்வது. அப்ப என்ன செய்யணும்? ஒருவன் ஒருவரை கொலை செய்து விட்டால், ஒருவன் ஒருவரை கொலை செய்து விட்டால், ஒமன் குத்தில மதுலூமன் ஃபகத் ஜஅல்னா லிவலியிஹி சுல்தானா. அல்லாஹ் சொல்கின்றான், அந்த கொலை செய்யப்பட்டவருடைய உறவினருக்கு நாம் அதிகாரம் வழங்குகின்றோம். ஃபலா யுஸ்ரிஃபில் கத்ல், கொலை செய்தவனை பழிக்கி அவர் கொல்லலாம், தானாக போய் கொல்ல முடியாது. அரசாங்கத்திடத்திலே முறையிட வேண்டும், அரசாங்கம் அதை செய்ய வேண்டும், தானாக செய்யக்கூடாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா யுஸ்ரிஃபில் கத்ல், பழி வாங்குவதிலே அவர்கள் வரம்பு மீற வேண்டாம். தானா போய் வாங்கினார்னு சொன்னா மீண்டும் அவர்கள் இவர்களை கொலை செய்வார்கள். இப்படி கொலை பெருகி கொண்டு தான் செல்லும். இன்னஹு கான மன்சூர். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரை பார்த்து சொல்கிறான்? நம்மை பார்த்து சொல்கிறான். குற்றவாளியை நீங்கள் பிடிக்க வேண்டும், அந்த குற்றவாளியை நீங்கள் அரசாங்கத்திடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். எப்படி கொலை செய்திருந்தாலும் சரி, அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி அல் அப்து பில் அப்தி, எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், ஒருவனை கொலை செய்து விட்டால் அவனையும் கொலை செய்யப்பட வேண்டும். விசாரணை எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு தான், அதுக்கு மேல இஸ்லாம்ல விசாரணை கிடையாது. கொலை செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் போதுமானது. அந்த கொலை செய்து விட்டான் என்பதை சாட்சிகளை கொண்டு நிர்பணமாக்கி விட்டால் போதுமானது. 3 நாளைக்குள்ளார இந்த உலகத்திலிருந்து அவன் அனுப்பினோம். இப்படி இந்த சட்டத்தை அல்லாஹ்வின் இந்த இயற்கையை அமல்படுத்தி இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் பாருங்கள். இவ்வளவு அரசாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய செலவு தேவையா? அரசாங்கத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் தேவையா? இவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவையா? இவ்வளவு பெரிய தலைவலி தேவையா? இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் மெயின்டென்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான சிரமங்கள் அவர்களுக்கு தேவையா? கொலை செய்தவன் கொலை செய்தான் என்று உறுதியாக நிரூபணமாகிவிட்டால் முடிந்து விட்டது. 3 நாளைக்கு மேல இந்த பூமியிலே அவனை வைப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. ஃபலா ஐஸ்ரிஃபில் கத்ல் இன்னஹு கான மன்சூர். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்களே இந்த சட்டத்திலே உங்களுடைய உலக வாழ்க்கையின் பாதுகாப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னைக்கு என்ன பேசுறாங்க? மனிதாபிமானம், மனித நேயம். ஒரு உயிரை ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனை கொலை செய்யக்கூடாது என்று இந்த புதிய தத்துவவாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய சகோதரிகளை அவர்களுடைய பெற்றோர்களை கொலை செய்திருந்தால் இந்த சட்டத்தை அவர்கள் சொல்வார்களா? இதை அவர்கள் மனித நேயம் என்று சொல்கிறார்கள். எந்த ஒருவரும் மற்றவருடைய உயிரை மதிக்கவில்லையோ,
மற்றவருடைய கண்ணியத்தை மதிக்கவில்லையோ அவனுக்கு இனி கண்ணியம் என்பது கிடையாது. அவன் இந்த பூமியில எப்படி என்று சொன்னால், ஒரு விஷ கிருமியை போல, ஒரு விஷ பாம்பை போல, மக்களுக்கு மத்தியிலே நடமாடக்கூடிய விஷ பாம்பு எப்போதாவது யாரையாவது தீண்டிவிடும் அல்லது தீண்டி விட்டது என்ற பயம் இருந்தால் என்னங்க செய்வோம்? அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு இருப்போமா? பால் கொடுத்து வளர்ப்போமா? ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா அவனுடைய கையை வெட்ட சொல்றாங்க, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சிட்டானா அவனுடைய அவனை கல்லெறிந்து கொள்ள சொல்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இதனுடைய சட்டம் எப்போது, இந்த சட்டத்தினுடைய நன்மை எப்போது தெரியும் தெரியுமா? இந்த சட்டத்தினுடைய இந்த பிரயோஜனம், இதனால் ஏற்படக்கூடிய பலன் எப்போது நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், இதை எப்போது நாம் உணர முடியும் என்று சொன்னால், நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த சட்டம் இல்லாததால், இந்த சட்டம் அமல்படுத்தப்படாததால், இந்த சட்டத்தை மக்கள் புறக்கணித்து தங்களுடைய இச்சைக்கு ஏற்ப ஒரு வழியை அவர்கள் கை கொண்டதால் இன்று அவர்கள் படக்கூடிய சிரமங்களை பாருங்கள். இஸ்லாம் விபச்சாரத்திற்கு இந்த பெரிய குற்றத்தை கொடுப்பதற்கு முன்பதாக விபச்சாரத்திற்குண்டான அனைத்து வழிகளையும் தடை செய்கிறது. ஆண்கள் கட்டுக்கோப்புடனே ஒழுக்கத்துடனே இருக்க வேண்டும், பெண்கள் ஒழுக்கத்துடனே கட்டுக்கோப்புடனே இருக்க வேண்டும், அவர் அவர்களுக்கென்ற தனித்தனியான சட்டங்களை இஸ்லாம் வகுத்துக் கொடுக்கின்றது. ஒரு பெண்ணுடைய கற்பு பாதிக்கப்பட்டால், ஒரு பெண்ணின் மீது அத்துமீறப்பட்டால், அந்த பெண்ணுடைய கண்ணியம் பாழாக்கப்பட்டால் அதற்கு என்ன தண்டனை என்பதை இஸ்லாம் ஆழமாக அழுத்தமாக தெளிவாக உறுதியாக சொல்லித் தருகின்றது. இதற்கு மேலும் ஒருவன் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை பாழாக்கினால் அவனுக்கு என்ன தண்டனை, அவனுடைய அவன் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த அல்லாஹ்வின் தண்டனை, அந்த இறைவனுடைய தண்டனை என்ன? அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் இந்த பூமியிலே மக்கள் எவ்வளவு நிம்மதியாக இருப்பார்கள்? அந்த சட்டங்கள் எடுக்கப்பட்டதால், அந்த சட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் எவ்வளவு பெரிய சிரமத்திலும் நஷ்டத்திலும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் ஃபைசல் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதல் முறையாக போகின்றார்கள். சவுதி மன்னர்களிலேயே அமெரிக்காவை சந்திக்கின்ற முதல் மன்னர், அமெரிக்காவுக்கு செல்கின்ற முதல் மன்னர். தெரியும், அமெரிக்காவுக்கு சென்றால் அந்த அமெரிக்கர்கள் எப்படியெல்லாம் இஸ்லாமின் மீது ஆட்சேபனை செய்வார்கள், இஸ்லாமின் மீது அவர்கள் தங்களுடைய கேள்விகளை தொடுப்பார்கள் என்று தெரிந்து வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெரிய லிஸ்ட் தயார் பண்றாங்க, ஒரு பெரிய அட்டவணை தயார் செய்கிறார்கள். 20 வருஷ காலத்திலே அவர்களுடைய அந்த நாட்டிலே நடந்த குற்றங்கள் எத்தனை என்பதாக, கொலை எத்தனை, கொள்ளை எத்தனை, திருடு எத்தனை, எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த எல்லா லிஸ்டையும் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்தா 20 வருஷத்துல 100க்கு மேல் தாண்டவில்லை. எத்தனைக்கு மேல? 100க்கு மேலே தாண்டவில்லை. இப்போது அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று அங்கு தங்கி இருக்கும் பொழுதே அந்த அவர்களுடைய அந்த புரோகிராமுக்கு முன்பதாக அங்கு 1 வருஷத்துல, எத்தனை வருஷத்துல, 1 வருஷத்துல நடந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அத்துமீறல், அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவர்களுடைய கான்பரன்ஸ்ல அவர் அந்த பேச்சு உரையாடல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து கேள்வி பதிலுடைய நேரம். அந்த கேள்வி பதில் நேரத்தில் எல்லா அமெரிக்கர்களும் சேர்ந்து மன்னரிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் மிருகம், உங்களுடைய மார்க்கம் மிருகத்தனமானது, காட்டு மிராண்டித்தனமானது, இவ்வளவு கொடூரமான சட்டங்களை வைத்திருக்கிறீர்களே குற்றங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப மன்னர் என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லாருடைய கேள்வியும் ரொம்ப முக மலர்ச்சியோட கேட்டதுக்கு பின்னாடி எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிருங்க, நான் கொஞ்சம் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பதில் சொல்றாங்க. என்னுடைய நாட்டிலே 20 வருஷமாக நடந்த குற்றங்கள் இத்தனை என்பதாக கணக்கிட்டு சொல்கிறார்கள். கொலை இத்தனை, திருடு இத்தனை என்பதாக. அடுத்ததாக உங்களுடைய நாட்டிலே 1 வருஷத்திலே நடந்த கொலை குற்றங்கள் எத்தனை என்பதாக பட்டியல் போட்டு காட்டும் பொழுது அந்த எல்லா மக்களும் அப்படியே வாய் மூடிவிடுகின்றார்கள். இப்போது சொல்லுங்கள், இஸ்லாமுடைய சட்டம் காட்டு மிராண்டித்தனமானதா அல்லது மக்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியதா, மக்களுக்கு கண்ணியத்தை வழங்கக்கூடியதா, மக்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியதா என்பதாக. எப்படிப்பட்ட மானக்கேடான செயல்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதி அளித்து அதை ஒரு சட்டமாக ஆக்கி அதனால் எத்தனை பெரிய பிரச்சனைகளை இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1100 விபச்சார விடுதிகளுக்கு அரசாங்கமே அனுமதி வழங்கி இருக்கின்றது. அப்ப என்ன சொல்றாங்க, நம்முடைய பெண்களை எல்லாம் விபச்சாரத்திற்கு செல்லுங்கள் என்பதாக இந்த இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அப்படித்தானே அர்த்தமா போச்சு? 1100 இடங்களுக்கு விபச்சார விடுதிகள் என்ற அங்கீகாரமும் லைசன்ஸும் கொடுத்திருந்தா அப்ப என்ன எதை அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள், என்ன ஒரு ஒழுக்கத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்ப விரும்புகிறார்கள்? இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு பிரச்சனை? இந்த எதுவரைக்கும் விபச்சாரம் செய்ய முடியும், எதுவரைக்கும் தவறிலே சம்பாதிக்க முடியும், அந்த வாலிபம் இருக்கும் வரை, அந்த வாலிபத்திற்கு பின்பு அவர்களை யார் திருமணம் செய்வார்கள், அவர்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கை இருக்கும்? இப்ப என்ன பிரச்சனை அடுத்தது? இந்த வயது முதிர்ந்த இந்த விபச்சார தொழில் செய்த பெண்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பென்ஷன் வேண்டும் என்பதாக. அதற்கு அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு நம்முடைய மந்திரிகள்ல நம்முடைய முக்கியமானவர்கள் ஒருத்தங்க போறாங்க. எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க, நாடு எவ்வளவு கேவலம் பாருங்கள். இஸ்லாம் சொல்லுகின்றது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக. உங்களுடைய தாயை விபச்சாரத்திற்கு அனுப்புவீர்களா, உங்களுடைய சகோதரியை விபச்சாரத்திற்கு அனுப்புவீர்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து பெண்களுக்கு மத்தியில இன்னும் எவ்வளவு பெரிய குழப்பம், எவ்வளவு பெரிய தங்களுடைய அறிவிலே அவர்கள் முன்னேறி இருக்கும் என்பதாக நினைச்சிருக்கிறாங்க தெரியுமா? தாங்கள் யாரை விரும்புகின்றோமோ அவர்கள் மூலமாக எங்களுக்கு கருத்தரித்துக் கொள்வதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பதாக அவர்கள் புரட்சி செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஏன் காரணம் என்ன? இந்த இயற்கையை அவர்கள் புரிந்து கொள்ளாததால். நம்முடைய மனைவி ஒரு நல்ல ஒரு கற்புள்ள ஒழுக்கமுள்ளவனுடைய மனைவி இப்படி விரும்பினார் என்று சொன்னால் அந்த மனைவியினுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்குமா? என்ன நிலைமை ஏற்படும்? முழு குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்படும். அதுபோன்றே ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பிரச்சனை ஏற்பட்டால் முழு நாட்டிலுமே பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சில கணக்கு வழக்குகளை பாருங்க. இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தடைகளை எல்லாம் மக்கள் மீறியதுனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 660 விவாகரத்து வழக்குகள் கோர்ட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வழக்குகள்? 660 விவாகரத்து வழக்குகள் கோர்ட்டுக்கு போறாங்க. பெண்கள் போய் எங்களுடைய கணவனிடத்திலிருந்து எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் கொடுக்கிறாங்க தெரியுமா? ஏன் விவாகரத்து கேட்டு போறாங்க? கணவனிடத்துல வசதி இல்லை என்னை பாதுகாப்பதற்கு, கணவன் தன்னை என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வச்சு வளர்ப்பதற்கு பாதுகாப்பதற்கு அவனிடத்துல வசதி இல்லைங்கிறது கிடையாது. அதற்கு அவர்களே எழுதுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ள காதல் என்ற அந்த தவறான பழக்கம் என்பதாக. எனவேதான் இஸ்லாம் சொல்கின்றது ஒரு பெண்ணை நீ பார்க்காதே, ஒரு பெண் தனிமையில் இருக்கும் பொழுது அவரிடத்தில் செல்லாதே என்று இஸ்லாம் சொல்கின்றது. எல்லாத்தையும் சேர்த்து விட்டுதாங்க. ஆண்கள் பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் அடையலாம், யாருடன் வேண்டுமானாலும் அவர்கள் பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் தோழமை நட்பு தோழி என்பதாக. இப்ப என்ன பிரச்சனை ஏற்பட்டு போச்சு? படிக்கக்கூடிய காலத்திலே தாங்கள் வளரக்கூடிய காலத்திலே அவர்கள் தோழமை கொண்டு விடுகிறார்கள், நட்பு கொண்டு விடுகிறார்கள். பின்பு யாராவது ஒருவருடனே அவருக்கு அந்த பெண்ணுக்கோ அல்லது அந்த ஆணுக்கோ திருமணம் ஆகின்றது. திருமணத்திற்கு பின்பும் தனது பழைய நட்பை விட முடியவில்லை. அதனால் என்ன ஆகின்றது? ஒரு வருஷத்திற்கு 660 விவாகரத்துகள் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்றது என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளையில நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்து பாருங்க, இஸ்லாமுடைய அந்த ஒழுக்கங்கள்ல ஆண்களுக்கு என்று தனியான இடம், அவர்கள் படிப்பதிலாக இருக்கட்டும், அவர்கள் பணி செய்வதிலாக இருக்கட்டும், பெண்களுக்கு என்று ஒரு தனியான இடம், அவர்கள் படிப்பதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய வேலை இடமாக இருக்கட்டும், ஆண்களுக்கு ஆண்களின் மூலமாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு பெண்களின் மூலமாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இல்லை, இந்த இரண்டையும் கடந்தோம் என்று சொன்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவுடைய கணக்குப்படி சிறு வயது மாணவிகளின் மீது நடக்கப்படக்கூடிய அட்டூழியங்களிலே 40% அவர்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக நடக்கின்றது. வாலிப பெண்கள் படிக்கக்கூடிய மாணவிகள் மேல அவர்களுடைய கற்பின் மீது போர் தொடுக்கப்படுகின்றது, பலாத்காரம் செய்யப்படுகின்றது. இதுல 40% யார் தெரியுமா? அவர்களுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள், அவர்களுடைய டியூஷன் ஆசிரியர்கள். எனவேதான் இஸ்லாம் சொல்லுகின்றது, பிரித்து விடுங்கள், ஆண்களுக்கு ஆண்களின் மூலமாக கல்வியை கொடுங்கள், பெண்களுக்கு பெண்களின் மூலமாக கல்வியை கொடுங்கள், இருவர்களையும் தனியாக வைத்து கல்வியை கொடுங்கள் என்பதாக. இன்னைக்கு ஐரோப்பிய நாடு எந்த நாடு இந்த கலாச்சாரத்திலே உலக மக்களை உலுக்கிக் கொண்டிருந்ததோ, உலகத்திலே பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதாக புரட்சி செய்து கொண்டிருந்தார்களோ, இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா கேளுங்க. ஐரோப்பிய நாடுகளில் 14 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவிகள் அதிகமாக கர்ப்பமாகிறார்கள். எத்தனை பேருங்க? 14 வயசிலிருந்து 16 வயசு வரைக்கும் உண்டான மாணவிகள் கர்ப்பமாகிறார்கள். ஒரு வருடத்திற்கு இங்கிலாந்துல மட்டும், லண்டன்ல மட்டும் 14 இருந்து 19 வயசு உரிய பெண்கள் 41,866 மாணவிகள் கர்ப்பமாகின்றார்கள். எந்த வயசுல? 14 இருந்து 19 வயசுக்குள்ளார இங்கிலாந்து ஒரு நாட்டில் மட்டும் அதனுடைய மக்கள் தொகை எவ்வளவு குறுகியது என்பதாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை மாணவிகள் கர்ப்பமாகிறாங்க? 41,866 மாணவிகள் கர்ப்பமாகிறார்கள். யார் மூலமாங்க? தங்களுடன் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் மூலமாக. என்ன காரணம்? அவர்களுடைய அந்த கோ எஜுகேஷன், அவர்களுடைய அந்த தவறான கல்வி முறை. எந்த ஒரு விஷயத்தை ஒருவன் திருமணத்திற்கு பின்பு அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை திருமணத்திற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய மிருக உணர்வு, அவர்களுடைய மிருகத்தனமான அந்த கொள்கை இன்று அவர்களுடைய பெண் பிள்ளைகளை இப்படி ஆக்கிவிட்டது. இது லண்டன்ல 41,000, அமெரிக்காவில் எத்தனை தெரியுமா? 80,000 to 90,000 வரை வரைக்கும் மாணவிகள், 13 வயசிலிருந்து 17 வயசு வரைக்கும் உண்டான மாணவிகள் கருகலைத்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு வருஷத்திலேயும். என்ன காரணம்? பாதுகாப்புடன் கூடிய ஒரு கணவனை பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்திய சுகாதாரமற்ற பல விஷயங்களை இதில் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும், இதற்கு அறிந்தும் அறியாத பள்ளி பருவத்தில் குடும்ப வாழ்வுக்கான விஷயங்களை திணிக்க வேண்டுமா என்ற கேள்வி இப்போது பாதிக்கப்பட்ட பெற்றோர் மத்தியிலே அங்கு எழுந்திருக்கின்றது. இன்னைக்கு இந்தியாலையும் சொல்றாங்க செக்ஸ் கல்வியை கொண்டு வர வேண்டும். என்ன நிலைமையாகும்? எந்த ஒரு நிலைமை இன்று அமெரிக்காவிலும் லண்டனிலும் ஏற்பட்டு அந்த ஐரோப்பிய நாடுகளிலே ஏற்பட்டு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தை யார் தாயார் என்று தெரியவில்லை. கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் விட்டுருவாங்க, எங்கேயாவது ஒரு தர்ச்சில கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம நாடும் அதுக்கு தான் வேகமா போய் கொண்டிருக்குது. தொட்டில் குழந்தை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிடிக்கலையா கொண்டு போய் விட்டுருங்க. இது எதை உருவாக்குகின்றது? விபச்சாரத்தை உருவாக்குகின்றது. இது எதை உருவாக்குகின்றது? முறைகேடான உறவுகளை மக்களுக்கு மத்தியிலே ஊக்குவிக்கின்றது. சகோதரர்களே, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இஸ்லாம் கூறக்கூடிய சட்டதிட்டங்கள் மூலமாக என்னென்ன பலன்கள் நமக்கு இயற்கையாக ஏற்படுகின்றன என்பதாக. இதை நாம் விளங்கி வைத்திருக்கவில்லை, நம்மை விட நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் மிக தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை டெல்லிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் வரார். எங்களுக்கு அவரை பத்தி முதல்ல தெரியாது, அவர் ஒரு பெரிய அதிகாரி என்பதாக. பேசிக்கொண்டே போறோம், ரொம்ப நட்பா பழகி கொண்டே போறோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே நம்முடைய இஸ்லாமிய கொள்கை கோட்பாடிலே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ஏன் விரிவாக பேசினோம் என்று சொன்னால், இதை தவிர இஸ்லாமிய இந்த இறை வழிபாடுகள் இருக்கின்றதே, இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த இஸ்லாம் கூறக்கூடிய இந்த இறை வழிபாடுகள் எந்த அளவிற்கு நம்முடைய இயற்கைக்கு ஒத்து போனது, எந்த அளவிற்கு அதிலே நமக்கு நன்மை இருக்கின்றது என்பதாக. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை வழிபாட்டின் மூலமாக அதை செய்யக்கூடியவருக்கு மட்டும் நன்மை அல்ல, மாறாக இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது. இஸ்லாமுடைய ஒவ்வொரு பெருநாட்களையும் பாருங்கள், அதிலே மக்களுக்கு அள்ளி வாரி வழங்கி அவர்கள் மகிழ்ச்சி உருவார்கள். தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள், ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, உறவினர்களுக்கு, உற்றார்களுக்கு என வாரி வழங்கி மகிழ்ச்சி உருவார்கள். தங்களுடைய செல்வங்களை தங்களுடைய கைகளாலேயே எரித்து நாசமாக்கி மகிழ்ச்சி உற மாட்டார்கள். தங்களுடைய செல்வங்களை மட்டும் எரிப்பது கிடையாது, அப்படி எரிக்கக்கூடியவர்கள் முழு பொருளாதாரத்தையும் இருக்கின்றார்கள், முழு மனித சமுதாயத்தையும் இருக்கின்றார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவேதான் இன்றைய தினத்தில் குறிப்பாக இஸ்லாமிய குற்றவியல் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள், இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய இயற்கைக்கு அவசியமானவை, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு அடிப்படை தேவையானது என்பதை பற்றி இவ்வளவு விரிவாக நாம் பேசினோம். அந்த நம்முடைய தோழரை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமே, அவர் விடுத்த பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார். தம்பி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கணும் சொல்லிட்டு. இந்த உலகத்தில் எத்தனை சட்டங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், இது யார் சொல்றா? முஸ்லீம் சொல்லல. யார் சொல்றா? மாற்று மத ஒரு சகோதரர்கள் சொல்கிறார். நான் யூரோப்பியன் லாவையும் படிச்சிருக்கிறேன், ரஷ்யன் லாவையும் படிச்சிருக்கிறேன், முஹம்மதன் லாவையும் படிச்சிருக்கிறேன். இந்த உலகத்திலே குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நிம்மதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், முஹம்மதன் லாவை தவிர வேறு எந்த லாவாலையும் அதை கொடுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாம்பேவனுடைய பெரிய சூப்பரண்டன் ஆஃப் போலீஸ் ஒரு அவரிடத்தில் பேட்டி காணும் பொழுது, ஏன் இந்தியாவில் கற்பழிப்பு இவ்வளவு அதிகமாக நடக்கின்றது, இந்தியாவிலே பெண்கள் மீது பலாத்காரம் ஏன் இந்த அளவிற்கு நடக்கின்றது என்பதாக கேட்கும் பொழுது, ரொம்ப சுருக்கமா ரத்தின சுருக்கமா பதில் சொல்றாரு, அதற்கு காரணம் அந்த பெண்கள் அணியக்கூடிய ஆடை, அந்த பெண்களுடைய பழக்க வழக்கங்கள். எனவேதான் முஸ்லிம் பெண்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் சொல்றது? யார் சொல்றா? ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் சொல்கிறார். அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, ஏன் பெண்கள் மீது இவ்வாறு அத்துமீறப்படுகிறது என்று கேட்டால், அது ஆண்களின் மீது குற்றம் அல்ல, பெண்களின் மீது குற்றம். பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடை அல்லது தங்களுடைய பெண்களை இப்படி முறைகேடாக வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மீது குற்றம். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி இஸ்லாமிய உடை அணியக்கூடிய முஸ்லிமான பெண்ணுக்கு இந்த பிரச்சனை நமது நாட்டிலே இல்லை என்பதாக. இதற்கு மேலும் நமக்கு என்ன தேவை சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், உறுதியான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றினால் நாமும் நிம்மதியாக இருக்கலாம். யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், வெற்றி அடைவார்கள். வெற்றி இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இதைவிட மிகப்பெரிய வெற்றி, இதைவிட மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை, மறுமையின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்திற்கு பின்பு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே மரணம் என்பது கிடையாது. இந்த வாழ்க்கை மரணத்தை கொண்டு முடிவடையலாம், சாவை கொண்டு முடிவடையலாம். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையிலோ ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். அந்த சொர்க்கத்திலும் நரகத்திலும் மரணம் என்பது கிடையாது. அந்த முழுமையான நிரந்தரமான ஈடேற்றம் வேண்டும் என்றாலும், இந்த உலகத்திலும் நிம்மதி வேண்டும் என்றாலும், அதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த அமைதியான வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் அதை புரிய வைத்து அதை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.